ஆடுபுலியாட்டம். கெட்ட கனவா அல்லது தீவிர மனக்குழப்பத்தின் விளைவா என்று தெரியவில்லை. திடீரென்று ஜாருக்கு ஒரு சந்தேகம். பாழாய்ப்போன இந்த தொழிலாளர்கள் அரசியல் ரீதியாக பலம் பெற்று ஆட்சி அதிகாரம் என்று வரமாட்டார்கள் என்று என்ன நிச்சயம்? அலறியடித்துக் கொண்டு படுக்கையை விட்டு எழுந்தார். முதலில் இந்த புரட்சியாளர்களை அப்புறப்படுத்த வேண்டும். என்றைக்கு இருந்தாலும் இவர்களால் பிரச்சினைதான். சும்மா கிடக்கும் தொழிலாளர்களை தூண்டிவிட்டு போராட்டம் கலகம் என்று பற்ற வைத்துவிட்டு எங்கோ சென்று ஒளிந்து கொள்கிறார்கள். விஷவித்துக்கள் சுவடே இல்லாமல் அழித்தொழிக்கும் வரை தூக்கம் வராது. 1906 முதல் 1912 வரை ரஷ்யாவில் இதுதான் நடந்தது. சந்து பொந்தெல்லாம் உளவாளிகள் ஊடுருவினார்கள். தொழிலாளர்கள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் இவர்களும் கூடினார்கள். மக்களோடு மக்களாக சேர்ந்து நின்று கொண்டார்கள். ஜார் மன்னருக்கு எதிராக யார் யார் என்னென்ன பேசுகிறார்கள், எவ்வளவு ஆக்ரோஷமாக, எவ்வளவு சத்தமாக, பெயர் அங்க அடையாளங்களோடு குறித்து வைத்துக் கொண்டார்கள். புரட்சியாளர்களை தேடிப்பிடித்து சீவித்தள்ளவே ஒரு தனிப்படை உருவாக்கப்பட்டது. மேற்பார்வைக்கு ஓர் ஆள், ஸ்டோலிஃபின், ஜார் அரசவை அமைச்சர், ஜார் பக்தி உள்ள சிறந்த ஊழியன். இவனுடைய வேலை சுலபமானது. வீரர்களும் உளவாளிகளும் கண்டுபிடித்துக் கொண்டு வரும் புரட்சியாளர்களை தூக்கிலேற்ற வேண்டும். சித்திரவதை மட்டும் போதும் என்று தோன்றினால் சித்திரவதை. சம்பந்தப்பட்டவர் புரட்சியாளர்தானா என்று மண்டையை உடைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. சிறு சந்தேகமே கூட போதுமானதுதான். சைபீரியாவில் உள்ள ஒரு பகுதி, லீனா தங்கவயல், இங்கிலாந்து முதலாளிகள் மடக்கிப் போட்டிருந்த பிராந்தியம். ரஷ்ய முதலாளிகளுக்கும் இதில் பங்குண்டு. ஆண்டுக்கு குறைந்தது 70 லட்சம் ரூபில் லாபம் கிடைக்கும். கொழிக்கும் வியாபாரம். ஆனால் இங்கு பணியாற்றும் வேலையாட்கள் அடிமைகள் போலத்தான் நடத்தப்பட்டனர். நாற்றமடிக்கும் உணவு, மிக மிக குறைவான சம்பளம், நாள் தவறாமல் அவமதிப்பு. ரஷ்யா எங்கும் வேலைநிறுத்தப் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறதே, நாமும் முயன்று பார்த்தால் என்ன? தவிரவும் இந்த போல்ஷ்விக்குகள் மூலைக்கு மூலை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தைரியமளித்துக் கொண்டிருக்கிறார்கள், போராடு போராடு என்று கூவிக்கொண்டிருக்கிறார்கள். முயன்று பார்க்கலாமா? தங்கவயல் பணியாளர்கள் போராட்டத்தில் குதித்தனர். நியாயமான போராட்டம்தான். முதலாளிகள் இதை எப்படி எதிர்கொண்டிருக்க வேண்டும்? கூப்பிட்டு பேசியிருக்கலாம், அல்லது தரமாட்டோம் என்று அழிச்சாட்டியமாக சொல்லியிருக்கலாம். இரண்டையும் செய்யவில்லை அவர்கள். துப்பாக்கியை தூக்கி வைத்துக் கொண்டு சுட ஆரம்பித்தார்கள். இது நடந்தது 1912 ஏப்ரல் 4 தேதி. சைபீரியாவில் என்னவோ போராட்டம் அடங்கிவிட்டது உண்மை. எதிர்த்தவர்கள் அத்தனை பேரும் சுருண்டு விழுந்து செத்துப்போனது உண்மை. ஆனால் சைபீரியாவிலிருந்து தாவிச் சென்ற நெருப்புத் துண்டுகள் மாஸ்கோவிலும் பீட்டர்ஸ்பர்க்கிலும் பிற நகரங்களிலும் சிதறி விழுந்தன. ஒவ்வொரு துண்டும் தலா 100,000 தொழிலாளர்களை போராட்டத்திற்கு இழுத்து வந்தது. 400,000 அதிகமானோர் ஒன்று கூடினர். ஆர்ப்பாட்டம். தொழிலாளர்களைச் சுரண்டும் முதலாளித்துவம் ஒழிக, முதலாளிகள் ஒழிக. லெனின் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். மீண்டும் ஒரு புரட்சி அலை. இந்த முறை சற்று தீவிரமாகவே அடிக்கிறது. உபரியாக அல்ல. ஒற்றுமையாக ஒன்று கூடினால்தான் எதிர்ப்பு பலம் பெறும் என்பது தொழிலாளர்களுக்கு புரிந்துவிட்டது. என் குடும்பம், என் வீடு, என் சம்பளம் என்று குதூகலமாக யோசிக்காமல் வீட்டை பூட்டிக் கொண்டு தெருவில் இறங்குகிறார்கள். கோஷம் போடுகிறார்கள். தொண்டை கிளிய கத்துகிறார்கள். முஷ்டியை உயர்த்தி ஜாரை எச்சரிக்கிறார்கள். மகத்தான மாற்றம் இது. பக்கத்து வீடு அல்ல, பக்கத்து நகரத்தில் ஒருவர் பாதிக்கப்பட்டால் கூட உணர்வு ரீதியாக இங்குள்ளவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். லெனின் உற்சாகமடைந்தார். இதுதான், நான் எதிர்பார்த்தது இதைத்தான். தொழிலாளர்கள் ஓர் அணியாக திரண்டு நிற்கிறார்கள். முதல் முறையாக 1912 சுமார் 7.5 லட்சம் பேர் வேலைநிறுத்தத்திலே பங்கெடுத்தனர். 1914 15 லட்சம் பேர் திரண்டனர். அதுவும் 6 மாதங்களில். இதற்கு ஒரு முக்கிய காரணம் பிராவ்தா. 1912 மே மாதம் போல்ஷ்விக் கட்சி ஏடாக பிராவ்தா வெளிவந்தது. ஜாருக்கு பத்திரிகைகள் வேறு, பாம்புகள் வேறு அல்ல. இஸ்க்ரா சீறி வந்தபோது அலறினார். மென்ஷ்விக்குகள் கையில் அது போனபோது கொஞ்சம் நிம்மதி கிடைத்தது. இப்போது பிராவ்தா. பத்திரிகையை ஒழித்து கட்டுங்கள் என்று கட்டளையிட்டார் ஜார். போல்ஷ்விக்குகள் ரகசியமாகத்தான் இயங்கினார்கள் என்றாலும் தொடர்ந்து பல அச்சுறுத்தல்களை, அரசாங்க கெடுபிடிகளை சந்திக்க வேண்டியிருந்தது. அச்சு இயந்திரங்கள் பல முறை பறிமுதல் செய்யப்பட்டன. அப்போதுதான் பத்திரிகை அச்சிலிருந்து சுடச்சுட வந்து இறங்கியிருக்கும். விநியோகத்திற்கு எடுத்துச் செல்ல ஆட்கள் தயாராக இருப்பார்கள். திடீரென்று காவல்துறையினர் எங்கிருந்தோ தாவி வந்து ஆட்களை கைது செய்வார்கள். அடி உதை ரணம், பத்திரிகைகள் கொளுத்தப்படும். 2.5 ஆண்டுகளில் 8 முறை பிராவ்தா ஒடுக்கப்பட்டது. ஆனால் அந்த 8 முறையும் அது வெவ்வேறு பெயர்களில் வெளிவந்தது. இஸ்க்ரா விட்டுச் சென்ற புள்ளியிலிருந்து பிராவ்தா தனது பயணத்தை தொடங்கியது. கூர்மையான தலையங்கம், அனல் பறக்கும் கட்டுரைகள், வா வா என்று போராட்டத்திலே குதிக்கத் தூண்டும் எழுத்துக்கள், பக்கங்களை வெறுமனே திருப்பினால் கூட கை விரல்களில் தீ பற்றிக் கொள்ளும். அத்தனை தீவிரம், அத்தனை உக்கிரம். லெனின் தீர்மானமான முடிவுக்கு வந்து சேர்ந்திருந்தார். ரஷ்யாவின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்க வேண்டிய தருணம் நெருங்கிவிட்டது. அதற்கான ஆயத்தப்பணிகளை அவர் தொடங்கிய அதே சமயம் முதல் உலகப் போர் வெடித்தது. ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், இந்த 3 நாடுகள் ஒரு பக்கம், மற்றொரு புறம் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி மற்றும் இத்தாலி. யுத்தம் ஆரம்பித்த சிறிது நேரத்திற்கெல்லாம் இத்தாலி ரஷ்ய அணியில் சேர்ந்து கொண்டது. பதிலுக்கு பல்கேரியாவும் துருக்கியும் ஜெர்மன் அணியை ஆதரித்தன. பின்னர் அமெரிக்காவும் ஜப்பானும் கூட இந்த யுத்தத்தில் சேர்ந்து கொண்டன. பிரிட்டன், பிரான்ஸ் 2 நாடுகளுடன் ரஷ்யா ஒட்டிக்கொண்டது ஏன்? பல காரணங்கள். பிரான்ஸ் பசையுள்ள நாடு. ரஷ்யாவில் உள்ள தொழிற்சாலைகளை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலானவை பிரெஞ்சு முதலாளிகளுக்கு சொந்தமானவை, குறிப்பாக உலோகம் தொடர்பானவை. அதேபோல்தான் எண்ணெய் கிணறுகளும். ரஷ்யாவிற்கு சொந்தமான எண்ணெய் கிணறுகளை பார்ப்பது வெகு அபூர்வம். ஒன்று, அவை பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவையாக இருக்கும், அல்லது பிரிட்டன். மொத்தத்தில் பிரான்ஸ், பிரிட்டன் 2 நாடுகளுக்கும் ரஷ்யா ஒரு பொன் முட்டையிடும் வாத்து. அந்த வாத்து வேறு யாருமல்ல, ஜார்தான். அரசாங்கமல்ல, அந்த புறம்தான் அவருக்கு முக்கியம். இந்த லட்சணத்தில் தொழில், உலோகம், எண்ணெய் கிணறு என்று பார்த்து கொண்டிருக்க முடியுமா? கூப்பிடு பிரிட்டனை, கூப்பிடு பிரான்ஸை, எண்ணெய் புண்ணாக்கு எது வேண்டுமானாலும் அள்ளிக்கொள், எனக்கு வந்து சேர வேண்டிய லாபத்தை கொடுத்துவிடு போதும். நீயும் நன்றாக இரு, நானும் நன்றாக இருக்கிறேன். சோம்பேறித்தனம் வேறொன்றுமில்லை. தவிரவும் பிரான்ஸ், பிரிட்டன் 2 நாடுகளிடமிருந்தும் கோடிக்கணக்கான பணத்தை கடனாக வாங்கியிருந்தார் ஜார்.
அடடா, கேட்கும் போதெல்லாம் கொடுக்கிறார்களே, இவர்கள்தான் உலக உத்தமர்கள்
என்று நினைத்து கொண்டார் ஜார். உண்மையில் பிரான்ஸும் பிரிட்டனும் சேர்ந்து ஜாரின் தலையில் மிளகாய் அரைத்துக் கொண்டிருந்தன. ரஷ்யாவை அரை அடிமை நாடாக மாற்றியமைத்திருந்தன. அதனால்தான் போர் என்றதும் நாய்க்குட்டி போல் தனது முதலாளிகளின் பின்னால் ஒளிந்து கொண்டார் ஜார்.
சரி, இந்த போர் எதற்காக? போரிடும் நாடுகளுக்கிடையே ஏதாவது பூர்வ ஜென்ம விரோதமா?
ஒரு வெங்காயமும் கிடையாது. உற்பத்தியாகும் பொருட்களை குவிக்க புதிய சந்தைகளை தேட வேண்டும். பிற நாட்டின் வளங்களை கொள்ளையடிக்க வேண்டும். புதிய காலனிகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். போர் வெடித்ததற்கான காரணங்கள் இவைதான். இவை மட்டும்தான்.
பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் காலனிகளை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்னும் கனவு ஜெர்மனிக்கு. தவிரவும் ரஷ்யாவிடமிருந்து உக்ரைன், போலந்து மற்றும் பால்டிக் பிரதேசங்களை அபகரிக்க வேண்டும். பிரிட்டன் போரில் குதித்ததற்கு காரணம் ஜெர்மனி. தொழில் ரீதியாக ஜெர்மனி முன்னேறிக் கொண்டிருப்பதை பிரிட்டனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. வல்லரசாக 1 அல்லது 2 நாடுகளோ இருந்தால்தான் மரியாதை. ஆளாளுக்கு வல்லரசாகிவிட்டால் என்னத்துக்கு ஆகும்? ஆகவே போர். அதேபோல் பிரான்சுக்கும் ஒரு கனவு இருந்தது. ஜெர்மனியிடமிருந்து சில பிரதேசங்களை அபகரிக்க வேண்டும். ஜார் சும்மா இருப்பாரா?
உலக மக்களே,
எனக்கு பெரிதாக ஆசை என்று எதுவும் இல்லை. ரஷ்யாவை நிர்வகிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிடுகிறது. இருந்தாலும் எல்லோரும் போரில் குதித்த பிறகு நான் மட்டும் சும்மா இருக்க முடியுமா? சரித்திரம் என்னை கிண்டல் செய்யாதா? பெரிதாக எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. கொஞ்சம் துருக்கி, பிறகு கான்ஸ்டான்டினோபிள், பிறகு கருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் ஒரு பகுதி இருக்கிறதல்லவா, அதன் பெயர் என்ன? நேற்றுத்தானே சொன்னார்கள். டார்டலன்ஸ் நீர் இணைப்பு பகுதி. இவை போதும். ஆஸ்திரியா ஹங்கேரியின் பிடியில் இருக்கும் கலிசியாவை கொடுத்தால் மகிழ்ச்சி அடைவேன், இல்லாவிட்டாலும் பரவாயில்லை.
1914 ஆகஸ்ட் முதல் தேதி ரஷ்யா ஜெர்மனி மீது போர் தொடுத்தது. பிறகு ஒவ்வொரு நாடாக களத்தில் இறங்கியது. உலகையே அச்சத்துடன் திரும்பி பார்க்க வைத்த மகா யுத்தம் பீரங்கி முழக்கத்துடன் தொடங்கியது. ரஷ்யா போரில் குதித்ததை பெரும் முதலாளிகளும் பண்ணையாளர்களும் ஆரவாரமாக ஆதரித்தனர். அவர்களை பொறுத்தவரை போர் என்பது சூதாட்டம், காளைகளை ஓடவிட்டு அடக்கும் திருவிழா, சுவாரஸ்யமான ஒரு வேட்டை. வெற்றி பெற்றால் வேட்டையாடப்பட்ட பொருள் கிடைக்கும், பகிர்ந்து கொள்ளலாம். ரஷ்யா வெற்றி பெற்றால் ஜார் வெற்றி பெற்றது போல, ஜார் வெற்றி பெற்றால் நாம் அனைவரும் வெற்றி பெற்றது போல. புதிய நிலப்பிரதேசங்கள் கிடைக்கும், புதிய வளங்கள் கிடைக்கும், பெரும் லாபம் கிடைக்கும். ஜார் குதிரை ஜெயிக்க வேண்டும், அவ்வளவுதான். முதல் உலகப் போரை வெளிப்படையாக கண்டித்த ஒரே கட்சி போல்ஷிவிக் கட்சி, ஒரே தலைவர் லெனின். ரஷ்யா போரில் குதித்ததை கடுமையாக எதிர்த்த லெனின் மக்களிடம் தீவிரமாக பிரச்சாரம் செய்தார். போர்ச்சூழலை விரிவாகவும் விரைவாகவும் ஆராய்ந்த லெனின் ஓர் அருமையான திட்டத்தையும் முன்வைத்தார்.
ரஷ்ய மக்களே, இது முழுக்க முழுக்க ஏகாதிபத்தியவாதிகளால் நடத்தப்படுகிற போர். மக்களாகிய நமக்கும் இதற்கும் ஒரு தொடர்பும் இல்லை. என்றாலும் பாதிப்பு என்னவோ நமக்குத்தான். ஒரு போரை நடத்துவது என்றால் சும்மாவா? அதுவும் இன்றைய சூழலில் அதிநவீன ஆயுதங்கள் இருந்தால் மட்டுமே போரிட முடியும். அப்படியானால் ஆயுதங்கள் வாங்க ஜாருக்கு ஏது இவ்வளவு பணம்? தனது கோட் பாக்கெட்டில் இருந்து அவர் எடுத்து தருகிறார், இல்லையே கஜானாவை காலி செய்கிறார். மக்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக பிடுங்கப்படும் வரிப்பணத்திலிருந்து இந்த போரை தொடுக்கிறார். யுத்தத்திற்காக நிறைய கடன் வாங்குகிறார். இந்த போரை நம்மால் நிறுத்த முடியாது. அதற்கான அதிகாரம் நம்மிடமில்லை. ஆனால் இந்த போரை நம்மால் நமக்கு சாதகமாக திருப்பிக் கொள்ள முடியும். எந்த போரை கொண்டு ஜார் ரஷ்யாவை கடனாளியாக்குகிறாரோ அதே போரை கொண்டு அவரை நாம் அகற்ற வேண்டும். ஆம், நாம் செயல்பட வேண்டிய தருணம் இது. ஏகாதிபத்திய அரசுக்கு எதிராக அணிதிரள்வோம். தொழிலாளர்கள், விவசாயிகள், இளைஞர்கள், முதியோர், ஆண்கள், பெண்கள் அத்தனை பேரும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும். உடனடியாக ஜார் பிற நாடுகளுடன் போரில் ஈடுபட்டிருக்கும் அதே சமயம் நாம் உள்நாட்டிலே போர் தொடுக்க வேண்டும். ஜார் தொடுக்கும் போர் நியாயமற்ற போர், நாடுபிடிக்கும் ஆசையிலே தொடுக்கப்பட்ட போர். நாம் தொடுக்கும் போர் சமூக நீதியை காக்கும் போர். இது நமக்கான போர், உங்களுக்கான போர்.
ஜூலை 25 லெனின் கைது செய்யப்பட்டார். ஒரு விசித்திரமான குற்றச்சாட்டு அவர் மீது முன்வைக்கப்பட்டது. லெனின் ஓர் ஒற்றர், ரஷ்யாவின் ரகசியங்களை கடத்திச் சென்று விற்பவர். போர் நடைபெறும் சூழலில் ரஷ்ய இராணுவ ரகசியங்கள் பலவற்றை அவர் பணத்திற்கு ஆசைப்பட்டு விற்றுவிட்டார். அசட்டுத்தனமான குற்றச்சாட்டு. சிரித்து கொள்ள மட்டுமே முடிந்தது லெனினால். அடுத்தடுத்த தினங்களில் ஜார் அரசாங்கத்தின் ஒரு முக்கிய குற்றவாளியாக லெனின் மாறிப்போனார். போருக்காக இராணுவத்தை ஒதுக்கியதைப் போலவே லெனினை தேடி பிடிப்பதற்கும், வாயை திறக்கும் போதெல்லாம் அவரை பிடித்து வந்து சிறையில் தள்ளுவதற்கும் ஒரு தனிப்படை உருவாக்கப்பட்டது. கண்கொத்தி பாம்பாக லெனினை கண்காணிப்பது மட்டுமே அவர்களுடைய பணி. முதல் உலகப் போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த போதெல்லாம் லெனின் நகரம் விட்டு நகரம், நாடு விட்டு நாடு பறந்து கொண்டே இருந்தார். எப்போது எங்கே இருக்கிறார் என்னும் தகவல் ஸ்டாலின் போன்ற சில முக்கிய போல்ஷ்விக் தலைவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஃபின்லாந்தில் இருந்தால் என்ன, ஜெனீவாவில் இருந்தால் என்ன, லெனின் யோசித்துக் கொண்டிருந்தது ரஷ்யாவை பற்றி மட்டுமே.
ஆ,
இதென்ன புதிய தலைவலி?
ஜார் சலித்துக் கொண்டார்.
ஒரு வேளையை நிம்மதியாகச் செய்ய முடியவில்லையே. போர் முனையில் நின்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூடவா உள்நாட்டில் கலவரங்கள் வெடிக்க வேண்டும்?
போல்ஷ்விக் கட்சி உண்மையிலேயே ஒரு பொல்லாத கட்சி. ஆகட்டும், கவனித்துக் கொள்கிறேன்.
அடுத்தடுத்த தினங்களில் கட்சி அலுவலகங்கள் சோதனையிடப்பட்டன. புரட்சிகர பத்திரிகைகளுக்கு தடை. கட்சி ஆதரவாளர்களை, தொண்டர்களை அடித்து உதைத்து உள்ளே தள்ளினார்கள். போர் பற்றியோ ஜார் பற்றியோ திறந்த வெளியில் பேசுபவர்கள், விவாதிப்பவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். அதே சமயம் போர் முனையில் ரஷ்யா கடும் தோல்வியை சந்தித்தது. ரஷ்ய துருப்புக்களுக்கு பலத்த சேதம். தவிரவும் வீரர்களுக்கு தேவையான வசதிகள் எதையுமே ஜார் அளிக்கவில்லை. உணவு இல்லை, மருந்து மாத்திரைகள் இல்லை, கடும் குளிரை தாங்கக்கூடிய கம்பளி ஆடைகள் இல்லை. இந்த தருணத்தை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொண்ட போல்ஷ்விக் கட்சி தனது பிரச்சாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது. புரட்சிக் குழுவில் இணைந்து கொள்ள கப்பல் படையினரையும் இராணுவத்தினரையும் அவர்கள் வரவேற்றனர். மிக மிக ஆபத்தான பாய்ச்சல் இது. வீரர்கள் சோர்ந்து துவண்டு போயிருப்பார்கள் என்று லெனினுக்கு தெரியும். அதனால்தான் தைரியமாக அவர்களை அணுகினார்.
தேவையற்ற இந்த போருக்காக இத்தனை பேர் அநியாயமாக உயிரிழக்க வேண்டுமா? யோசித்துப் பாருங்கள். யாருக்காக போரிடுகிறீர்கள்? இதனால் உங்களுக்கு ஒரு பைசா உபயோகம் இருக்கிறதா?
இல்லை என்று அவர்களுக்கு புரிந்தது. துப்பாக்கியை தரையில் சாய்த்து வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் உலாத்தி விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போயே போய்விட்டார்கள். எஞ்சியிருந்தவர்கள் ஜார் அளிக்கும் உத்தரவுகளை உதாசீனம் செய்ய ஆரம்பித்தார்கள். அதோ ஜெர்மானிய கப்பல், தகர்த்து எறியுங்கள், சீக்கிரம் சீக்கிரம் என்று இராணுவ ஜெனரல் கத்தினால் மெதுவாக எழுந்து தொப்பியை சரிசெய்தபடி, எங்கே கப்பல், தெரியவில்லையே என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டார்கள். டேங்குகள் மீது ஏறி உட்கார்ந்து கவிதை எழுதினார்கள், அல்லது காதலிக்கு கடிதங்கள், அல்லது சொல் விளையாட்டு. ஜார் ஆட்சியின் சரிவு புள்ளி இதுதான். ஜார் அரசு சரிந்து கொண்டிருந்த அதே சமயம் ரஷ்யாவும் வேக வேகமாக சரிந்து கொண்டிருந்தது. தொழிற்சாலைகள் காற்று வாங்கிக் கொண்டிருந்தன. உற்பத்தி இல்லை, விளைச்சல் இல்லை, உணவுப் பொருட்கள் இல்லை. வறுமையில் வாடிக்கொண்டிருந்த பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் கட்டாய இராணுவப் பணிக்காக போர் முனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். முதலாளித்துவம் ஏகாதிபத்தியமாக மாறுவது எப்படி என்பதை லெனின் மிகத் தெளிவாகச் சுட்டிக்காட்டினார். ஏகாதிபத்தியம் என்னும் பதம் பிரபலமடைந்தது அப்போதுதான். லாபம், லாபம், லாபம். லாபத்தைத் தவிர முதலாளிகளுக்கு வேறெந்த நோக்கமும் இருக்காது. நாடுபிடிக்கும் ஆசைதான் ஏகாதிபத்தியம். மனித உடம்பின் இரத்தத்தை உறிஞ்சும் அட்டையைப் போன்றது இது. முதலாளிகள் தங்களுக்குள் அடித்துக் கொள்வதன் காரணம் முதலாளித்துவ வளர்ச்சி ஓரிடத்திற்கு ஓரிடம் மாறுபடுவதுதான். உலகப் போரை ரஷ்ய தொழிலாளர்கள் அதன் சரியான அர்த்தத்தில் புரிந்து கொண்டனர். ஜாருக்கு எதிராக மாபெரும் சக்தி திரண்டு கொண்டிருந்தது. லெனின் தீவிரமாக பிரச்சாரம் செய்தார்.
தொழிலாளத் தோழர்களே, ஒன்று சேருங்கள். போர் முறையில் ஜார் பலவீனமடைந்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜார் அரசாங்கத்தை வீழ்த்திவிட்டு கம்பீரமாக எழுந்து நிற்க வேண்டும்.
மக்களுக்கு மதுதான் ஆசை, ஆனால் பொருளாதாரம் ஒத்துழைக்கவில்லை. ஏற்கனவே மோசமான நிலைமை, இப்போது போர் வேறு. இயங்கிக் கொண்டிருந்த ஒன்றிரண்டு தொழிற்சாலைகளையும் இழுத்து மூடிவிட்டார்கள். ஒரு குடும்பத்திற்கு ஒரு நாளைக்கு ஒரு துண்டு ரொட்டி கூட கிடைக்கவில்லை. போர் முனையில் ரஷ்யாவிற்கு தோல்வி மேல் தோல்வி. ஜெர்மன் படை போலந்தையும் பால்டிக் பகுதியில் உள்ள சில இடங்களையும் கைப்பற்றியது. பிரிட்டன் மற்றும் பிரெஞ்சு அரசாங்கங்கள் ஜார் மன்னனை குறித்து ஐயம் கொண்டன. ரஷ்யா எப்போது வேண்டுமானாலும் ஜெர்மனியுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் என்று சந்தேகித்தன. ஜார் ஓர் உலக மகா சோம்பேறி என்று அவர்களுக்கு தெரியும். போர் முனையில் தொடர் தோல்விகள், உள்நாட்டில் பொருளாதாரச் சரிவு, கிளர்ச்சிக்காரர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போனது. ஜார் ஆட்சி தனது இறுதிக் கட்டத்தை நோக்கி வேகமாக முன்னேறிக் கொண்டிருந்தது.